நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் காய வைத்தல் தொழில்நுட்பம் குறித்து கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, காய வைத்தல் உலர வைத்தல். விவசாய பொருட்களை காய வைத்தல் என்கின்ற பணி பொதுவான ஒரு செயல். எல்லாரும் இதை செய்யணும். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம ரொம்ப நாளைக்கு சேமித்து வைக்க முடியும் நம்மளோட விளைபொருட்களை. உதாரணத்துக்கு இப்போ நெல் நம்ம அறுவடை செய்கிறோம்னு வச்சுங்களேன், அதில் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம அறுவடை செய்கிற அந்த டயத்தில். அப்படியே நம்ம சேமித்து வைத்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். காய வைத்தல் உலர வைத்தல் பணியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது, நம்ம ஏற்கனவே போன வாரம் நம்ம பார்த்த அந்த ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அப்படி சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் விவசாய பொருட்களை காய வைத்தல் பணி செய்கிறாங்க. அதையும் நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரத்தில், சரிங்களா? முதல்ல காய வைத்தல் அப்படின்னா உலர வைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஃபிசியோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபிசியோனா என்னென்னா அதோட இயல் பண்பு, அதுக்கப்புறம் வேதி மாற்றங்கள். வேதி மாற்றங்கள்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு செயல் தான் காய வைத்தல் பணி, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேதிவினை மாற்றம் நடைபெறுறதுக்கு முக்கிய காரணியாக விளங்குவது என்ன அப்படின்னா தண்ணி. எந்த ஒரு விதைகளாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், விளைபொருட்கள் எல்லாத்துலேயும் சொல்லலாம், மெயினாக இந்த தண்ணிங்கிறதுல அது நிறைய இருக்கும். இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு பேர் காய வைத்தல்னு சொல்கிறோம். இது ஏன் வந்து செய்யணும், இது வந்து செய்கிறதுனால என்னென்ன நன்மை? முதல்ல இது ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணினால் வர பூஞ்சைகள் மற்றும் பூசணம் பிடிக்கிறது சொல்லுவாங்கள, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தண்ணி இருக்கிறதுனால வரும். அதனால் காய வைக்கணும். நம்ம வந்து தண்ணியோடையே சேமித்து வச்சோம் அப்படின்னா பொருளோட வெயிட் அதிகமாக இருக்கும். தண்ணியோட வெயிட்டு வந்து அதில் இந்த தானியங்களில் இருக்கிறதுனால அது வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம காய வைத்து, வெப்பத்தின் மூலமாக காய வைத்து, நம்ம உலர வைப்பதன் மூலம் அந்த பொருட்களின் எடையை வந்து குறைக்க முடியும். எடை குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சுலபமாக கையாள்வது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறது பார்த்திங்கன்னா நம்ம சுலபமாக எடுத்து போயிடலாம். அது இல்லாமல் குறைந்த இடத்தில் நிறைய தானியங்களை நம்ம சேமித்து வைக்க முடியும் இந்த உலர வைத்தல் பணியின் மூலம். வழக்கமாக இந்த உலர வைத்தல் பணி எப்படி விவசாயிகள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அதாவது திறந்த வெளியில் அறுவடை செய்த தானியங்களை திறந்த வெளியில் நெல் அடிக்கிற களம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி களங்களில் அறுவடை செய்தபடி அப்படியே பரப்பி காய வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஈரப்பதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நெல் இருக்கு இல்லையா, நெல்லில் வந்து அறுவடை செய்கிறப்ப அதில் வந்து 20-22% ஈரப்பதம் இருக்கும். இதை வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சினோம் அப்படின்னா, அந்த நெல்லில் இருக்கிற ஈரப்பதத்தை 20-22% இருக்கிற ஈரப்பதத்தை 12% நம்ம குறைக்கணும். அப்போ பாதியாக அந்த ஈரப்பதத்தை நம்ம குறைச்சால்தான் 1 வருஷத்துக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் சேமித்து வைக்க முடியும். 1 வருஷத்துக்கு மேலே இன்னும் நம்ம போனோம் அப்படின்னா 10% ஈரப்பதம் அந்த நெல்லில் இருக்கணும். இது எப்படின்னா, நிறைய சோதனைகள் மேற்கொண்டு இந்த அளவை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த அளவில் ஈரப்பதம் உள்ள தானியங்களை சேமித்து வைத்து சோதனை செய்து பார்த்ததில் இந்த 12% அளவுள்ள ஈரப்பதம் 6 முதல் 1 வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு மேலே போனோம்னா 10% ஈரப்பதம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. திறந்த வெளியில் காய வைக்கிறதுனால என்ன ஆகுனா, நாம் சொல்லக்கூடிய அந்த 12% ஈரப்பதம் வந்து எல்லா நெல் தானியங்களிலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை களத்தில் போட்டு நம்ம காய வைக்கிறப்ப. இப்போ வெளிப்புறத்தில் ஏதாச்சும் காற்று கீற்று வேகமாக அடிச்சிச்சு அப்படின்னா வெளியில் இருக்கிற தூசுகள்லாம் வந்து தானியத்தில் பட்டு அதை சுத்தப்படுத்துறதுக்கு மறுபடியும் நம்ம வேறு சாதனங்களை பயன்படுத்த வேண்டி வரும். ஒன்றுக்கு ரெண்டு வேலையாயிரும் திறந்த வெளியில் நம்ம காய வச்சோம்னா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெல் தானியங்களை வந்து பறவைகள் எலிகள்லாம் வந்து நிறைய எடுத்து தின்றதுக்கு வந்து எடுக்குங்களா, அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள், திறந்த வெளியில் காய வைக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மழை பெய்யுது, மேகம் மூட்டமாக இருக்குது, ரொம்ப ஈரப்பதமான ஒரு சூழ்நிலையில் காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நிறைய ட்ரையர்ஸ்ன்றாங்க, உலர்த்தும் சாதனங்களை வடிவமைத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதாவது எப்படின்னா, ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம சாதாரணமாக நெல்லுக்கு பயன்படுத்துகிற அந்த உலர்த்தியின் மூலமாக தக்காளியை வந்து நம்ம காய வைக்க முடியாது, ஏன்னா இதில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தானியங்களுக்குன்னு தனியாக இருக்குது, காய்கறிகள் மற்றும் பழங்கள் அந்த மாதிரியான வேளாண் விளைபொருட்களுக்கு தனியாக இந்த உலர்த்தும் சாதனங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின. சரிங்களா, இப்போ வந்து என்னென்னா, நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் களையும் விதமாக நாம் ஒரு சாதனத்தை அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக குறைந்த சக்தியை கொண்டு அதிகமாக நாம் அதனிலேருந்து பயன்பெறக்கூடிய அளவில் ஒரு சாதனத்தை வடிவமைக்கணும். அப்போ இருக்கிறப்ப நம்ம பார்க்குறோம் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, மின்சாரமே இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை தான். இதனால் நம்ம மின்சாரத்தை பயன்படுத்தி நாம் உலர்த்தும் சாதனத்தை வேலை செய்கிற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நிறையா கரண்ட் செலவாகும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சூரிய ஒளி பயன்படுத்தி இந்த உலர்த்தும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினா என்ன அப்படி சொல்லி ஒரு சிந்தனை ஏற்பட்டது. அதை வந்து செய்து பார்த்துருக்காங்க. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நிறைய பல்கலைக்கழகங்களில் இந்த ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. அதாவது சூரிய கூடார உலர்த்தி அப்படின்றாங்க, சோலார் டனல் ட்ரையர்ஸ். அது ஒரு கூடாரம் மாதிரி அமைத்து வெளிக்காரணிகள், அதாவது என்னென்னா வெப்பநிலை, ஈரப்பதம், அதுக்கப்புறம் காற்றின் திசைவேகம், இந்த காரணிகளை சாதாரணமாக திறந்த வெளியில் நம்ம உலர்த்துறப்ப கட்டுப்படுத்த முடியாது. அதனால் சூரிய கூடார அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா காரணிகளை நம்ம சுலபமாக கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு செய்து சோதனை செய்து பார்த்துருக்காங்க. இப்போ அதில் வந்து என்னென்னா, குவாலிட்டி அதாவது தரம், தரத்தில் வந்து எந்தவித இழப்பும் ஏற்படாமல் தானியங்கள் உலர்த்தப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதனால் இன்றைக்கு அரசாங்கங்களுமே வந்து இதை வந்து கொண்டு போய் இந்த தொழில்நுட்பத்தை எல்லா விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த சூரிய கூடார உலர்த்தி எந்த தத்துவத்தில் அடிப்படையில் வேலை செய்யுது, அதனோட நிறை குறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பசுமை குடில் விளைவுன்னு சொல்லிட்டு இயற்பியலில் ஒரு தத்துவம் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, சூரியன் தேர்ந்து வர ஒளிக்கதிர்கள், ஒளிக்கதிர்கள்னால் லைட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து குறுகிய அலைநீளமாக வந்துட்டுருக்கான். சூரியன்லேருந்து வர ஒளிக்கதிர்கள் குறுகிய அலைநீளமாக வந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு மூடிய கண்ணாடி பெட்டிக்குள் அந்த சூரிய ஒளியை நம்ம அனுப்பணும் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த பெட்டியின் தரைத்தளத்தில் அந்த சூரிய கதிர்கள் பட்டு திரும்புகிறப்ப என்ன ஆகுனா, மேல் இருக்கிற கண்ணாடி தகடு அந்த சூரிய கதிர்களை வெளியே போக விடாமல் தடுத்துடுது. அதாவது அந்த தரையில் பட்டு எதிரொலிக்கிறப்ப அது குறுகிய அலைநீளத்திலேருந்து அதிக அலைநீளமாக அந்த அலைநீளம் மாறிடுது. இது வந்து எதில் செய்கிறோன்னா, ஒரு கண்ணாடியால் மூடப்பட்ட ஒரு பெட்டிக்குள்ளமும் செய்கிறோம். அப்போ அந்த கண்ணாடி என்ன பண்ணுது அப்படின்னா, அதிக அலைநீளம் கொண்ட அந்த சூரிய ஒளிக்கதிர்களை வெளியே விடாமல் உள்ளுக்குள்ளாரையே தடுத்து நிப்பாட்டிடுது. தொடர்ந்து சூரிய ஒளி பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ளார தன்னாலேயே அதிக வெப்பம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருது. அதாவது இந்த பசுமை குடில் விளைவு தான் முக்கியமான தத்துவம் இந்த சூரிய கூடார உலர்த்தி செயல்படுறதுக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் நிலவக்கூடிய வெப்பநிலையில் 10 முதல் 15 டிகிரி அளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளார அதிகப்படுத்த முடியும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு 30 டிகிரி வெயிலில் வெளியில் அடிக்குதுன்னா கூடார உலர்த்திக்குள்ளார நம்ம போனோம்னு வச்சுங்களேன், 40 டிகிரி இருக்கும், 40 டிகிரி. அந்த 15 டிகிரி வெப்பநிலை சூரிய கூடார உலர்த்தியின் மூலமாக அதிகரிக்குது. இதில் என்னென்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, ஒரு சமமாக எல்லா தானியங்களும் உலர்ந்துடுது, தூசு துரும்புகள்லாம் எதுவுமே இதில் பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் மழைக்காலங்கள்லையும் நம்ம உலர்த்தும் பணியை தொய்வில்லாமல் நம்ம செய்ய முடியும். இந்த மழைக்காலத்தில் சிலவங்க அறுவடை செஞ்சுருவாங்க, அதை காய வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பார்த்திங்கன்னா வீணாக போயிடும், தானியங்கள் சேமித்து வைக்க முடியாத நிலைக்கு மாறுறதுனால நம்ம போட்ட முதலீடெல்லாம் வீணாக போயிடும். இதனால் விவசாயிகளுக்கு நிறைய இழப்புகள், வருவாய் இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு ஸோ அந்த மாதிரியான இடத்தில் இந்த சூரிய குடார உலகத்தை நம்ம நிறுவுறப்ப என்ன ஆகும்னா, மழைக்காலங்களில் வெளியிலேயே வெப்பம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ஈரம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ 10 டிகிரி வெளியில் வெப்பம் இருக்குது அப்படின்னா சூரிய குடார உலகத்தில் 20 முதல் 25 டிகிரி வெப்பம் இருக்கும். அப்போ 10 டிகிரி அதிகமாகுது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அதில் நன்மைகள் இருக்குது, ஏன்னா நம்ம இதுக்காக எந்த ஒரு கரண்ட் செலவோ எதுவுமே கிடையாது. அதாவது இருக்கிற அந்த ஆதாரத்தை நாம் பயன்படுத்திக்கிறோம், இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் சூரிய ஒளியை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் நம்மளுக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், சத்துக்கள் இழப்பு. நம்ம திறந்த வெளியில் நம்ம காய வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம 10% ஈரப்பதம் தான் இருக்க வேண்டும் நம்ம நினைப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து மதிப்பாக தான் நம்ம அதை பண்ண முடியும். அதனால் சில இதில் பார்த்தீங்கன்னா 15% ஈரப்பதத்து இருக்கிற அளவுக்கு காய வச்சிருப்போம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8% அல்லது 7% நம்மளுக்கு தேவையான ஈரப்பதத்தில் ஒரு சீராக காய வைத்தல் பணியை செய்ய முடியாது. ஒரு 10% ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா தானியங்களும் அந்த 10% எப்படி இது வந்து சாத்தியப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய ஒளி சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா தானியங்கள்லையும் படுறதுனால அந்த காய வைத்தல் பணி ஒரே விதமாக நடக்குது. சரிங்களா, சூரிய கூடார உலர்த்தி நம்ம எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே தரைத்தளத்தில் கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. பக்கவாட்டில் வந்து மூங்கில் அல்லது இரும்பு குழாய்களை பயன்படுத்தி ஒரு கூடாரம் மாதிரி, அதாவது பாலி எத்திலின் சீட் இருக்கு இல்லையா, அது வந்து திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 200 மைக்ரான் திக்னஸ் அந்த அளவில் இருக்கிற பிளாஸ்டிக் சீட்ஸை வந்து ஒரு கூடாரம் மாதிரி அமைப்பாங்க. கூடாரம் மாதிரிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு குகைக்குள்ளே நம்ம போனால் எப்படி இருக்கும், குகையில் இருக்கிற மாதிரி, அதனால தான் அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சோலார் டனல் ட்ரையர். டனல்னால் ஒரு குகை மாதிரியான ஒரு அமைப்பு, அது நம்மளுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல வடிவமைத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம அதிகமாக காய வைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதோட நீளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது, ரொம்பவும் அதிகமாகவும் நம்ம பயன்படுத்த முடியாது. அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த நம்ம சொன்ன அந்த சீரான வெப்பம் தானியங்களுக்கு கிடைக்காம போகக்கூடிய பிரச்சனை இருக்குது. அதனால் சூரிய கூடார உலர்த்தியை வடிவமைப்பதற்கு முன்னமே, அதாவது நம்மளோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்த பின்னர் என்ன பண்ணணும்னா, எந்த அளவுக்கு நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது, எவ்வளோ காய வைக்க முடியும், நம்மளால் வந்து தொடர்ச்சியாக இந்த இதுக்குள்ளே எவ்வளோ கா நம்மளோட உற்பத்தி எவ்வளோது, நம்மள்கிட்ட தானியங்கள் எவ்வளோ இருப்பு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்தப்பல தான் அந்த வடிவமைப்பை நாம் நிறுவணும். இந்த காய வைத்தல் பணி எப்படி நடக்கும்னு பார்ப்போம். காய வைத்தல் பணி பார்த்திங்கன்னா, ஈரப்பதம் எப்போவுமே நெல்லையே நான் உதாரணமாக சொல்கிறேன், நெல்லில் வந்து ஈரப்பதம் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம கண்ணில் பார்த்தா ரொம்ப தெரியாது, அதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்கும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெப்பம் படுறப்ப மேலில் இருக்கிற அந்த ஈரம் ஒண்டியும் காஞ்சிட்டு போகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளற தானியத்தின்குள்ளற வெப்பம் ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி ஆவியாக மாறும் செயல் நடைபெறும். சரிங்களா, ஒரு உலர்த்தி உலர்த்தினா நம்ம வடிவமைப்பதற்கு முன் என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல காற்றில் இருக்கக்கூடிய வெப்பம், வெளியில் காற்று அடிக்குதுன்னு வச்சிங்களேன் அதில் வெப்பம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் ஏர் ஃப்ளோரேட், அதாவது ஏர் ஃப்ளோரேட்னா காற்று அடிக்கிற திசை வேகம் எவ்வளோ இருக்குது, காற்று எந்த வேகத்தில் அடித்திட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தகவலும் நம்மளுக்கு தேவை. ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, சுற்றுப்புற ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நம்ம உலர்த்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் நம்மளுக்கு வேணும். இந்த உலர்த்தும் பணி எதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படின்னா, எந்த வெரைட்டி ஒரு நெல்லுன்னு எடுத்துட்டாலே நிறைய ரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான அதாவது காய வைக்கக்கூடிய வெப்பம் மாறும், அதனோட அளவு மாறும், அதனால் அதையும் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம காய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தானியத்தில் எவ்வளோ மாய்ச்சல், அதாவது எவ்வளோ ஈரப்பதம் இருக்குங்கிறது வேணும், ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து 10 டிகிரி தான் நம்மளுக்கு வேணும். ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம நெல்லை சேமித்து வைக்கணும்னு வச்சுங்களேன், அதில் வந்து 10% ஈரப்பதம் இருந்தால் போதும். சரிங்களா, ஆனால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அதில் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதை கூட்டவோ அதை குறைக்கவோ, கூட்டுறது நம்ம தேவையில்லை, ஏன்னா அதிகமாக தான் இருக்கும். முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா, தண்ணியோட அளவை குறைக்கணும். அது எத்தனை அளவு குறைக்குங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, முதல்ல அதில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சிடும். ஒரு 5% குறைக்கணுமா இல்லை 7% குறைக்கணுமா, அந்த மாதிரி அந்த ஒரு தகவல் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பரப்புகிறோம் இல்லையா, தானியத்தை பரப்பக்கூடிய அந்த உயரம், அதாவது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நெல்லெல்லாம் தரையில் பரப்பி கையில் வந்து அப்படியே பிரண்டு பிரண்டு விடுவாங்க, கீழே இருக்கிறது மேலே ஒன்று, மேலே இருக்கிறது கீழே ஒன்று, அப்போ தான் ஒரு சமமாக காயுங்கிறதுக்காக அடிக்கடி அதை செய்வாங்கள்ல. அந்த பரப்பப்படும் பரப்பு எந்த உயரத்தில் இருக்கணுங்கிறதும் நாம் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அதிகமாக அந்த 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து நெல்லை பரப்பிட்டீங்க அப்படின்னா உலர வைக்கும் பணி சீராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. சூரிய குளார உலர்த்திங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு லாபகரமான ஒரு தொழில்நுட்பம் தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெப்பநிலை வந்து ஒரு சீராக இருக்குது, வட மாநிலங்களெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னு வாங்க, அதாவது அடித்தா ஒரே அடியாக அடிக்கும். வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வெயில் அடிக்கும், அதேமாரி குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த அளவு வெப்பநிலைக்கு கூட போகும், தண்ணி உறைஞ்சி போகிற அளவுக்கு கூட குளிர் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. அதனால் இந்த தொழில்நுட்பம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பயனை அளிக்குங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை காய வைத்தல் தொழில்நுட்பம் குறித்து நமக்கு விளக்கினார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.